السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله والصلاة والسلام على رسوله وعلى آله وأصحابه ومن تبعهم بإحسان إلى يوم الدين. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقه قولي. رب زدني علما. أستغفر الله العظيم الذي لا إله إلا هو الحي القيوم وأتوب إليه. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே, அல்லாஹு தஆலா எனக்கும் உங்களுக்கும் பயனுள்ள இல்மை தந்தருள்வானாக. அவனால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட சிறந்த நல்ல அமலை தந்தருள்வானாக. நமது பாவங்களை மன்னித்தருள்வானாக. மறுமையிலே அவனுடைய நல்லடியார்களின் கூட்டத்திலே சேர்த்து அருள் புரிவானாக. ஆமீன். இன்ஷா அல்லாஹ், தொடர்ந்து நாம் கற்றுக்கொள்ள இருக்கின்ற ஒரு முக்கியமான பாடம் தொழுகையை பற்றிய பாடம். அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இஸ்லாமின் ஐந்து கடமைகளில் ஷஹாதாவிற்கு அடுத்ததாக சொன்ன இந்த தொழுகை என்ற கடமை, அதற்கு மிகவும் முக்கியத்துவம் கொடுத்தார்கள், வலியுறுத்தினார்கள். அதை போதிப்பதிலும் அந்த தொழுகையிலே தவறு செய்கிற மக்களை திருத்துவதிலும், தொழுகையை எப்போதெல்லாம் சந்தர்ப்பம் ஏற்படுகிறதோ தங்களது தோழர்களுக்கு அதற்குரிய பயிற்சி கொடுப்பதிலும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு விசேஷமான கவனம் செலுத்தினார்கள். இன்று நமது சமுதாயத்திலே அதிகமான மக்கள் இந்த தொழுகை விஷயத்தில் பெரிதும் அலட்சியம் செய்து வருகிறார்கள். ஒரு கூட்டம் பலரை பார்த்து மஸ்ஜிதிற்கு வருகிறார்கள், தொழுவதை பார்த்து அப்படியே தொழுகிறார்கள். தொழுகை எப்படி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடமிருந்து நமக்கு அறிவிப்பு செய்யப்பட்டது என்பதை பற்றியெல்லாம் தெரிந்து கொள்வதிலே அவர்களுக்கு ஆர்வம் இருப்பதில்லை. அதற்கெல்லாம் தங்களுக்கு நேரமில்லை என்று இந்த வணக்க வழிபாட்டை முறையாக கற்றுக்கொள்ளாமல் ஏதோ ஆங்காங்கே கேள்விப்பட்டதை வைத்து பார்த்ததை வைத்து தொழுது வருகின்ற நிலைமையை நாம் பார்க்கிறோம். உண்மையில் சொல்லப்போனால் இந்த பாடத்தை நாம் வுதுவிலிருந்து ஆரம்பிக்க வேண்டும். ஏனென்றால் இன்று உம்மத்திலே பலருக்கு வுது செய்வதற்கு கூட சரியான ஞானம் இல்லாமல் இருக்கிறார்கள். கை கால் முகங்களை கழுவுவது எப்படி, தலைக்கு மசகு செய்வது எப்படி என்ற ஒரு முறையான ஒரு அறிவோ மார்க்க விளக்கமோ அவர்களுக்கு இல்லை என்பதை நாம் அவர்கள் வுது செய்யும் போது பார்க்கிறோம். இப்ப இந்த பாடத்திற்குள் நாம் நுழைவதற்கு முன்பாக, இந்த பாடத்தை எந்த புத்தகத்தின் அடிப்படையிலே நாம் இப்போது இன்ஷா அல்லாஹ் படிக்க இருக்கிறோம் என்றால், சமீப காலத்திலே வாழ்ந்த மிக சிறந்த ஒரு மார்க்க அறிஞர் முஹம்மது நாசருத்தீன் அல் அல்பானி ரஹிமஹுல்லா, அல்லாஹ் அவர்களுக்கு கருணை காட்டுவானாக. ஹதீஸ் கலையை பரப்புவதிலே, ஹதீஸ் கலையை மக்களுக்கு மத்தியில் கொண்டு சேர்ப்பதிலே, ஹதீஸின் பக்கம் மக்களை அழைப்பதிலே மிகவும் ஒரு ஆர்வமும் உற்சாகமும் முனைப்பும் காட்டிய மிக முக்கியமான அறிஞர்களிலே ஒருவர் ஷேக் நாசருத்தீன் அல்பானி ரஹிமஹுல்லா. அவர்கள் சாதாரண ஒரு மாணவராக தங்களது கல்வி பயணத்தை ஆரம்பித்து, பிறகு ஒரு ஆசிரியராக, பிறகு ஒரு ஷேக்காக, பிறகு ஒரு இமாமாக மக்களில் அழைக்கப்படுகின்ற அளவிற்கு அல்லாஹு தஆலா அவர்களுக்கு கல்வியின் ஒரு பெரிய ஒரு வாசலை திறந்து கொடுத்திருந்தான். ஹதீஸ் கலையிலே ஒரு ஆதாரமாக எடுத்துக்கொள்ளப்படுகின்ற அளவுக்கு அவர்களுடைய திறமை இருந்தது என்பதை அவர்களுடைய காலத்திலே வாழ்ந்த எல்லா அறிஞர்களும் ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் ஹதீஸின் அடிப்படையிலே தொகுத்த அந்த தொழுகையின் விளக்கத்தை தான் நாம் இப்போது படிக்க இருக்கின்றோம். இமாம் அவர்கள் ஹதீஸின் அடிப்படையிலே தொகுத்த தொகுப்பைத்தான் நாம் இப்போது பார்க்க இருக்கின்றோம். நாம் தொழுகையை ஹதீஸின் அடிப்படையிலே தெரிந்து கொள்வதற்கு முன்பாக ஒரு சில முக்கியமான அடிப்படைகளை இமாம் அவர்கள் இங்கே குறிப்பிடுகின்றார்கள். அதை நாம் தெரிந்து கொள்வது மிக முக்கியம். ஏன், இன்று பல நேரங்களிலே சமுதாய மக்களை நாம் சந்திக்கும் போது ஹதீஸ் குறித்து அவர்களிடத்திலே சொல்லப்பட்டால் قال رسول الله صلى الله عليه وسلم كذا وكذا அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி சொல்லி இருக்கின்றார்கள் என்று அவர்களுக்கு சொல்லப்பட்டால் அவர்கள் இல்லை, நாங்கள் படித்தது அப்படி அல்ல, நாங்கள் பின்பற்றி வருவது அப்படி அல்ல, எங்கள் மதுஹபிலே இப்படி இல்லை என்று கூறி ஹதீஸை புறக்கணிக்கின்ற, ஹதீஸை விட்டு விடுகின்ற ஒரு சூழ்நிலையை பார்க்கிறோம். இந்த நிலை சரியான நிலையா, இப்படி ஒரு முஸ்லிம் செய்வது சரியா என்பதை முதலிலே பார்த்துவிட்டு பிறகு இன்ஷா அல்லாஹ் பாடத்திற்குள் நாம் செல்வோம். அதாவது அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஹதீஸ் வந்துவிட்டால் அதற்கு எதிராக இருக்கக்கூடிய யாருடைய பேச்சையும் ஒரு முஸ்லிம் ஏற்றுக்கொள்வது அவருக்கு அழகல்ல. ஹதீஸை ஏற்றுக்கொள்வதுதான் அவருக்கு அழகு, அதுதான் அவர் மீது கடமையாகும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய புத்தகம் அல் குர்ஆனிலே சூரத்துல் ஆராஃப் 7வது அத்தியாயத்தின் 3வது வசனத்திலே குறிப்பிடுகின்றான், இத்தபிஉ மா உன்ஸில இலைக்கும் மின் ரப்பிக்கும் வலா தத்தபிஉ மின் தூனிஹி அவ்லியா கலீலம் மா தஸக்கரூன், நீங்கள் பின்பற்றுங்கள் உங்கள் இறைவனிடமிருந்து உங்களுக்கு இறக்கப்பட்டதை. நாம் எதை பின்பற்ற வேண்டும்? நமது ரப்பிடமிருந்து இறக்கப்பட்டதை பின்பற்ற வேண்டும். வலா தத்தபிஉ மின் தூனிஹி அவ்லியா, அதை தவிர வேறு விஷயங்களை நீங்கள் பின்பற்றாதீர்கள். கலீலம் மா தஸக்கரூன், நீங்கள் மிக குறைவாகத்தான் நல்லறிவு பெறுகிறீர்கள். அதாவது இவ்வளவு தெளிவாக உங்களுக்கு அல்லாஹ்வின் புறத்திலிருந்து சொல்லப்பட்டிருக்கிறது, அல்லாஹ்வின் புறத்திலிருந்து இறக்கப்பட்டதை பின்பற்றுங்கள், அதை தவிர வேறு எதையும் பின்பற்றாதீர்கள் என்று. ஆனால் பலர் அப்படி செய்வதில்லை. இந்த வசனம் நேரடியாக யார் குறித்து பேசப்பட்டது? இந்த வசனம் இறங்கும் போது என்றால் முஷ்ரிக்குகளை குறித்து, காஃபிர்களை குறித்து அல்லாஹு தஆலா கூறுகிறான், உங்களுக்கு வேதம் இறக்கப்பட்டிருக்கிறது, இந்த வேதத்தில் எந்த சந்தேகமுமே இல்லை, அப்போ உங்கள் இறைவன் புறத்திலிருந்து இறக்கப்பட்டதை நீங்கள் பின்பற்றுங்கள். அதை தவிர வலா தத்தபிஉ மின் தூனிஹி அவ்லியா, இந்த இறக்கப்பட்டதை தவிர வேறு விஷயங்களை நீங்கள் உங்களுக்கு பாதுகாவலராக, உங்களுக்கு துணையாக எடுத்துக்கொண்டு அவற்றை பின்பற்றாதீர்கள். இப்போ இமாம் இப்னு கஸீர் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்லும் போது உங்கள் இறைவன் புறத்திலிருந்து இறக்கப்பட்டது என்று அல்லாஹ் சொல்லியிருப்பதிலிருந்து அல்லாஹுவின் புறத்திலிருந்து இறக்கப்பட்டது இரண்டு, ஒன்று ஓதப்படுகின்ற குர்ஆன், இன்னொன்று அதற்கு விளக்கமாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய ஹதீஸ். இமாம் இப்னு கஸீர் ரஹிமஹுல்லாஹ் சொல்கின்றார்கள், அல்லாஹுவின் புறத்திலிருந்து இறக்கப்பட்டது என்பது ஒன்று ஓதப்படுகிற குர்ஆனும், இரண்டாவது அதற்கு விளக்கமாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதும். அப்ப இந்த இடத்தில் ஒரு முஸ்லிம் மிக தெளிவான ஒரு விளக்கத்தை அடைகிறான். அந்த விளக்கம் என்ன? அல்லாஹுவின் புறத்திலிருந்து இறக்கப்பட்டதில் குர்ஆனும் அடங்கும், ஹதீஸும் அடங்கும். அல்லாஹுவின் புறத்திலிருந்து இறக்கப்பட்டது என்று சொல்லப்பட்டால் அதில் குர்ஆனும் அடங்கும், ஹதீஸும் அடங்கும். அமல் செய்கிற விஷயத்தில் இந்த இரண்டையும் தனித்தனி தரமாக பிரித்து பார்ப்பதற்கு ஒரு முஸ்லிமுக்கு அனுமதி இல்லை. புரியுதுங்களா? ஆகவே கண்ணியத்திற்குரியவர்களே, எந்த ஒரு முஸ்லிமும் சரி, அவருக்கு அல் குர்ஆனிலிருந்து அல் ஹதீஸிலிருந்து ஆதாரத்தோடு ஒன்று சொல்லப்பட்டால் அதைத்தான் அவர் ஏற்றுக்கொள்ள வேண்டுமே தவிர அதற்கு மாற்றமாக இருக்கக்கூடிய எந்த ஒன்றாக இருந்தாலும் அதை விட்டுவிட வேண்டும். இப்போது நாம் மார்க்க அறிஞர்களுடைய கூற்றுகளை இன்ஷா அல்லாஹ் தொடர்ந்து பார்ப்போம். அவர்கள் நேரடியாக என்ன விஷயங்களை சொன்னார்கள் என்று. இப்ப மார்க்க அறிஞர்களிலே, இமாம்களிலே மிகப்பெரிய மூத்த மார்க்க இமாமாக மக்களால் எல்லோராலும் மதிக்கப்படுகின்றவர்கள் இமாம் அபு ஹனீஃபா ரஹிமஹுல்லா. இமாம் அபு ஹனீஃபா அவர்கள் ஹதீஸை குறித்தும் தனது சொல்லை குறித்தும் என்ன கூறியிருக்கின்றார்கள்? இதா ஸஹ்ஹல் ஹதீஸு ஃபஹுவ மத்ஹபி, ஒரு சஹீஹான ஹதீஸ் கிடைத்து விட்டால் அதுதான் எனது மதுஹபாக இருக்கும். இதற்கு என்ன விளக்கம்? அதாவது அவர்கள் கூறுகின்ற ஒரு சொல் ஒரு ஹதீஸின் மீது அமைக்கப்பட்டதாக இருக்கிறது, ஆனால் பிறகு அந்த ஹதீஸ் பலவீனமான ஹதீஸ் என்று தெரிந்தால், எது சஹீஹான ஹதீஸ் என்று அறிஞர்களால் உறுதி செய்யப்படுகிறதோ அதுதான் எனது மதுஹப். பலவீனமான ஹதீஸின் அடிப்படையிலே அமைந்த எனது சொல் எனது மதுஹபாக இருக்காது. புரியுதுங்களா? இதா ஸஹல் ஹதீஸு ஃபஹுவ மதுஹபி. அதே போல இமாம் அபு ஹனீஃபா ரஹிமஹுல்லாஹ் குறிப்பிடுகின்றார்கள், லா யஹில்லு லி அஹதின் அன் யஅகுத பிகௌலினா மா லம் யஅலம் மின் அய்ன அகத்னாஹு. எந்த மனிதருக்கும் அனுமதி கிடையாது நான் சொன்ன சொல்லை மக்களுக்கு எடுத்துச் சொல்வதற்கு அல்லது பின்பற்றுவதற்கு, எதுவரை நான் சொன்ன சொல்லுடைய ஆதாரத்தை அவர் தெரியவில்லையோ. அப்போ ஒரு இமாமை எந்த விதமான ஆதாரத்தையும் கேட்காமல் பின்பற்றுவதற்கு அனுமதி இல்லை என்பதை இந்த இடத்தில் இமாம் அபு ஹனீஃபா ரஹிமஹுல்லா மிக தெளிவாக சொல்கிறார்கள். நான் கூறிய கூற்றுக்குரிய ஆதாரத்தை யார் அறியவில்லையோ அவர் எனது சொல்படி செயல்படுவதற்கு அவருக்கு அனுமதியே இல்லை. அப்ப சில மார்க்க அறிஞர்களிடத்திலேயோ பொதுமக்களிடத்திலேயோ கேட்டா, இமாம் அபு ஹனீஃபா ரஹிமஹுல்லாவுடைய மதுஹபில் இப்படித்தான் இருக்கு, எங்களுக்கு தெரியாது, அவங்க என்ன தப்பாவா சொல்லி இருப்பாங்க என்று சொல்கிற வாதம் சரியில்லை என்பதை அந்த இமாமுடைய கூற்றிலிருந்தே நாம் பார்க்கிறோம். அதே போல இன்னொரு அறிவிப்பிலே, ஹராமுன் அலா மன் லம் யஅரிஃப் தலீலி அன் யுஃப்திய பி கலாமி. எனது ஆதாரத்தை யார் தெரிந்து கொள்ளவில்லையோ, எனது ஆதாரத்தை, எனது சொல்லுடைய ஆதாரத்தை யார் தெரிந்து கொள்ளவில்லையோ அவர் என் பேச்சின் அடிப்படையிலே ஃபத்வா கொடுப்பது ஹராமாகும். இன்னொரு அறிவிப்பிலே வருகின்றது, ஃபஇன்னனா பஷரன், நாமெல்லாம் மனிதர்கள், நகூலுல் கவுலல் யௌம் வ நர்ஜிஉ அன்ஹு கதன், இன்று நாம் ஒரு கூற்றை கூறுகிறோம், நாளை அந்த கூற்றிலிருந்து நாங்கள் திரும்பிக் கொள்கிறோம், விலகிக் கொள்கிறோம். அப்ப இந்த அவர்களுடைய கூற்றும் மிக தெளிவாக நமக்கு உறுதி செய்கிறது, ஹதீஸ் தான் அடிப்படையை தவிர இமாம்களுடைய கூற்று ஹதீஸை புரிந்து கொள்வதற்கு ஒரு துணை சாதனம். ஆனால் பலர் ஹதீஸுகளை இமாம்களுடைய கூற்றுக்கு பிறகு ஒரு துணை சாதனமாக ஆக்கிவிட்டு இமாம்களுடைய கூற்றை அடிப்படையாக ஆதாரமாக ஆக்கிவிடுகின்றார்கள். இது தவறு என்பது மூத்த இமாம் ஆகிய அபு ஹனீஃபா ரஹிமஹுல்லா அவர்களுடைய கூற்றிலிருந்தே நாம் பார்க்கிறோம். அதே போல இமாம் அபு ஹனீஃபா ரஹிமஹுல்லா அவர்களுடைய மிக முக்கியமான மாணவர்களிலே ஒருவர் யாக்கூப் என்ற அபு யூசுப் ரஹிமஹுல்லா. ஒரு முறை இமாம் அபு யூசுப் ரஹிமஹுல்லா அவர்கள் இமாம் அபு ஹனீஃபா பாடம் சொல்லும் போது, பாடம் நடத்திக் கொண்டிருக்கும் போது கூறக்கூடிய அனைத்தையும் எழுதிக்கொண்டே இருக்கிறார்கள். அப்போது இமாம் அபு ஹனீஃபா அவர்கள் கடிந்து சொல்கிறார்கள், யா யாக்கூப், வைஹக், அபு யூசுப், நீ என்ன செய்கிறாய், லா தக்துப் குல்லமா தஸ்மஉ மின்னி, என்னிடமிருந்து நீ கேட்கக்கூடிய எல்லாவற்றையும் எழுதாதே, ஃபைன்னி கத் அரர் ரஅயல் யௌம் வஅத்ருகுஹு கதா, இன்று நான் ஒரு கருத்தை யோசித்து சொல்கிறேன், நாளை அந்த கருத்தை நான் விட்டு விடுகிறேன், நாளை ஒரு கருத்தை சொல்கிறேன், பிறகு நாளை மறுநாள் அந்த கருத்தை விட்டு விடுகிறேன். எனவே என் கருத்துக்களை எழுதி வைத்துக் கொண்டு அதன் அடிப்படையில் தான் பத்வாக்களை அமைக்க வேண்டும் என்று நீ முயற்சி செய்யாதே, ஹதீஸை உனக்கு ஆதாரமாக அடிப்படையாக வைத்துக்கொள். அதே போல இமாம் அபு ஹனீஃபா ரஹிமஹுல்லா அவர்களுடைய இன்னொரு கூற்று வருகிறது, வஇதா குல்து கவுலன் யுகாலிஃபு கிதாபல்லாஹி தஆலா வ கபர ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃத்ருகு கவுலி. நான் ஒரு கூற்றை, ஒரு வார்த்தையை, ஒரு சொல்லை, ஒரு சட்டத்தை உங்களுக்கு சொன்னால் அந்த சட்டமோ அல்லாஹ்வின் வேதத்திற்கும் ரசூலுடைய சொல்லுக்கும் முரண்பட்டதாக இருந்தால் எனது சொல்லை விட்டுவிடுங்கள். கொஞ்சம் கவனமா கேக்குறீங்களா? இந்த வார்த்தைக்கு கொஞ்சம் விளக்கத்தை நீங்க தெரிஞ்சுக்கணும். ஏன் சொன்னா சில பேர் கேட்பாங்க, அப்ப இமாம் அபு ஹனீஃபா ரஹிமஹுல்லா அவர்கள் வேண்டும் என்று குரானுக்கு முரண்பட்டார்களா, ஹதீஸுக்கு முரண்பட்டார்களா என்று. நிச்சயமாக உம்மத்துக்கு நன்மையை நாடக்கூடிய, உம்மத்திலே நல்லவர்கள், இறையச்சம் உள்ளவர்கள் என்று அறியப்பட்ட எந்த ஒரு இமாமும்
குரானுக்கு முரண்பட வேண்டும், ஹதீஸுக்கு முரண்பட வேண்டும் என்று எந்த சட்டத்தையும் அவர்கள் சொல்லவே இல்லை. இன்று சிலர், அதாவது இமாம்களின் மீது விமர்சனம் செய்கிற அந்த விமர்சன போக்கு மிக மோசமான ஒரு போக்கு என்பதையும் இங்கே புரிந்து கொள்ள வேண்டும். இமாம் அபு ஹனீஃபா ஹதீஸுக்கு மாற்றம் செய்தார், இமாம் அபு ஹனீஃபா அதற்கு மாற்றம் செய்தார், இதற்கு மாற்றம் செய்தார் என்று இமாம்களை எல்லாம் தரக்குறைவாக பேசுகிற பழக்கத்தையும் நாம் ஒரு பக்கம் பார்க்கிறோம். அது சரியான போக்கல்ல. இமாம் அபு ஹனீஃபா ரஹிமஹுல்லா என்ன இங்கே சொல்கிறார்கள், அவர்கள் விளங்கிய விளக்கத்தின்படி ஒரு விஷயத்தை அவர்கள் ஷரியத்திலிருந்து விளக்கமாக சட்டமாக சொல்கிறார்கள். அப்படி சொல்லும் போது அவர்களுக்கு பிறகு சஹீஹான ஹதீஸ் கிடைக்கிறது, அல்லது குர்ஆனுடைய ஆயத்துக்கு சஹாபாக்களிடமிருந்து யாராவது ஒரு சஹாபாக்களின் மூலமாக தெளிவான ஒரு விளக்கம் நமக்கு கிடைக்கிறது. இமாம் அபு ஹனீஃபா அவர்கள் சொன்ன ஒரு சட்டம் ஒரு பக்கம் இருக்கிறது, அவர்கள் ஒரு ஹதீஸின் அடிப்படையில் ஆராய்ந்து சொல்லியிருக்கிறார்கள். ஆனால் அந்த ஆராய்ச்சி ஒரு அனுமானமான ஆராய்ச்சி, ஆனால் நமக்கு ஹதீஸிலிருந்து தெளிவான விஷயமே வந்து விடுகிறது, செய்யலாமா கூடாதா என்று, ஹலாலா ஹராமா என்று. அப்படி என்றால் இப்போது நாம் என்ன செய்ய வேண்டும், இமாமுடைய ஆராய்ச்சிக்கு முக்கியத்துவம் கொடுப்பதா அல்லது தெளிவாக சொல்லப்பட்ட ஹதீஸுக்கு முக்கியத்துவம் கொடுப்பதா? எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும்? தெளிவாக சொல்லப்பட்ட ஹதீஸுக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். எனது சொல் தெளிவான ஹதீஸுக்கு மாற்றமாக இருந்தால் அதை நீங்கள் விட்டுவிடுங்கள். அப்ப இமாம் அபு ஹனீஃபா ரஹிமஹுல்லா அவர்கள் பொறுப்பிலிருந்து விலகிக் கொள்கிறார்கள். நான் ஆய்வாக சொன்னதெல்லாம் நான் புரிந்து கொண்ட விஷயங்கள், பின்னால் அது குர்ஆனின் விரிவுரைக்கு அறிவிக்கப்படுகிற சஹீஹான ஹதீஸுகளுக்கு மாற்றமாக இருந்தால் நீங்கள் ஹதீஸின் படி சென்று விடுங்கள். அப்ப இமாம் அபு ஹனீஃபா ரஹிமஹுல்லா அவர்களுடைய அந்த முக்கியமான மூன்று கூற்று, ஒரு கூற்று என்ன, ஹதீஸ் சஹீஹாக இருக்குமே ஆனால் அதுதான் எனது மதுஹப். இரண்டாவது என்ன, நான் சொல்கிற ஆதாரத்தை, நாங்கள் எங்கிருந்து சட்டத்தை எடுத்தோம் என்ற விளக்கம் ஒருவருக்கு தெரியவில்லை என்றால் அவர் எங்களின் சொல்லை எடுத்து செயல்படுவதற்கு அவருக்கு அனுமதி இல்லை. இந்த இரண்டாவது கூற்று வேறு சில அறிவிப்புகளிலே வரும்போது, யார் எனது ஆதாரத்தை அறியவில்லையோ அவர் என் சொல்படி தீர்ப்பளிப்பது அவருக்கு ஹராம். நாங்கள் மனிதர்கள், இன்று ஒன்றை கூறுகிறோம், நாளை ஒன்றை நாங்கள் மாற்றிக்கொள்கிறோம். அப்ப மூன்றாவது இமாம் அபு ஹனீஃபா அவர்கள் சொன்னது, எனது கூற்று குர்ஆனுக்கோ ஹதீஸுக்கோ மாற்றமாக இருந்தால் நீங்கள் எனது சொல்லை விட்டுவிடுங்கள். அப்ப இவ்வளவு தெளிவாக இமாம் அவர்கள் கூறியிருக்க, அதற்கு பின்னால் ஹதீசுகள் ஒன்று சேர்க்கப்பட்டு பல இடங்களிலே பிரிந்திருந்த சஹாபாக்களின் மூலமாக ஹதீசுகள் ஒருங்கிணைக்கப்பட்டு அவை புத்தக வடிவமாக கொடுக்கப்பட்டதற்கு பிறகு ஹதீசுகள் ஒரு விஷயத்திற்கு தெளிவாக வந்துவிட்டால் ஹதீஸைத்தான் எடுத்துக்கொள்ள வேண்டுமே தவிர அதற்கு பிறகு யாருக்கும் அனுமதி கிடையாது. ஹதீஸை புறக்கணித்து விட்டு இமாம் சொல்லக்கூடிய கூற்றின் பக்கம் போவது, அப்படி அவர் போவாரே ஆனால் அந்த குற்றம் இமாமை சாராது. யாரை சாரும்? அப்படி செல்லக்கூடியவரைத்தான் சாரும். இப்ப அடுத்து இமாம் மாலிக் ரஹிமஹுல்லா, இமாம் அபு ஹனீஃபா ரஹிமஹுல்லா அவர்களுக்கு அடுத்து, அதாவது மார்க்க அறிஞர்களிலே இமாம்களிலே மிக மூத்த மார்க்க அறிஞர்களாக எடுத்துக் கொள்ளப்படுகிறார்கள் இமாம் மாலிக் அவர்கள். அவர்கள் என்ன சொல்லியிருக்கிறார்கள் இந்த விஷயமாக, நான் ஒரு மனிதன், நான் தவறாகவும் சொல்லலாம் சரியாகவும் சொல்லலாம். நான் சொல்லக்கூடிய ஆராய்ச்சியை நீங்கள் பாருங்கள். அல் கிதாப் வேதம், வசுன்னா நபிமொழி, கிதாபுக்கும் சுன்னாவுக்கும் எது ஒத்து வருகிறதோ அதை நீங்கள் எடுத்துக் கொள்ளுங்கள். وَكُلُّ مَا لَمْ يُوَافِقِ الْكِتَابَ وَالسُّنَّةَ فَاتْرُكُوهُ. எது அல்லாஹ்வுடைய வேதத்திற்கும் கிதாபுக்கும் சுன்னாவுக்கும் ஒத்து வரவில்லையோ அதை நீங்கள் விட்டுவிடுங்கள். அப்ப இமாம் மாலிக் ரஹிமஹுல்லா தனது நிலைப்பாட்டை மிக தெளிவாக சொல்கிறார்கள். நாங்கள் மனிதர்கள், நான் மனிதன், நான் தவறாகவும் சொல்லலாம் சரியாகவும் சொல்லலாம். எனவே என் கூற்றை, என் ஆராய்ச்சியை நீங்கள் கவனித்து பாருங்கள். அது எது கிதாபுக்கும் சுன்னாவுக்கும் முவாஃபிக்காக ஒத்து இருக்கிறதோ அதை நீங்கள் பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள், எடுத்துக் கொள்ளுங்கள். எது கிதாபுக்கும் சுன்னாவுக்கும் ஒத்து வரவில்லையோ அதை நீங்கள் சொல்லுங்க, விட்டு விடுங்கள். அப்ப இந்த ஒரு விஷயத்தை இமாம் அவர்களே சொல்லி இருக்கும் போது அதற்கு பின்னால் நான் விடமாட்டேன் என்று ஒருவர் சொன்னால் அவர் உண்மையில் அந்த இமாமை பின்பற்றியவர் ஆவாரா அல்லது மறுத்தவராக ஆவாரா? மறுத்தவராக ஆவார். இப்ப இந்த இடத்துல இன்னொரு ஒரு சந்தேகத்துக்கு ஒரு விளக்கத்தை நான் உங்களுக்கு இன்ஷா அல்லாஹ் சொல்றேன். அது என்ன? இப்ப ஒரு இமாமுடைய கூற்று ஹதீஸுக்கு அல்லது குர்ஆனுடைய ஆயத்துக்கு முரண்பட்டிருக்கிறதா இல்லையா என்பதை யார் முடிவு செய்வது? அங்கே ஒரு விஷயத்தை புரிய வேண்டும். ஏனென்றால் இந்த மார்க்க ஷரியத் சட்டங்கள் என்பது, இந்த ஆராய்ச்சி என்பது, குர்ஆன் ஹதீஸோடு ஒத்து பார்ப்பது என்பது, குர்ஆன் ஹதீஸிலிருந்து ஆராய்வு செய்வது என்பது, இது எல்லா சாமானிய மக்களுடைய வேலை இல்லை என்பதை தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும். இதற்கென குர்ஆனை கற்றுத் தெரிந்த, ஹதீஸை கற்றுத் தெரிந்த, அதனுடைய தரங்களை தெளிவாக அறிந்த, ஹதீஸுகளையும் குர்ஆனையும் மனப்பாடம் செய்த மூத்த அறிஞர்களின் உதவி நமக்கு இங்கே தேவை. ஒவ்வொருத்தரும் தனித்தனியா வீட்டில் உட்கார்ந்துக்கிட்டு நான் இந்த இமாமுடைய சொல்ல ஆராய்ச்சி செய்ய போறேன், இந்த சொல்லு குர்ஆனுக்கு ஹதீஸுக்கு சரியா இருக்கா என்றால், சூரத்துல் ஃபாத்திஹாவே ஓத தெரியாதவர், குர்ஆனை மரணம் செய்யாதவர், எந்த ஆயத்தில் எந்த சட்டம் சொல்லப்பட்டிருக்கிறது என்பதை தெரியாதவர், எது முந்தி இறங்கியது எது பிந்தி இறங்கியது என்பதை தெரியாதவர், நாசிக் மன்சூகுகளை தெரியாதவர்கள், முஹ்கம் முத்தஷாபிஹாத்துகளை தெரியாதவர்கள் ஆய்வு செய்ய முற்பட்டால் அது மிகப்பெரிய வழிகேட்டில் தான் கொண்டு போய்விடும். அப்ப ஆகவே ஒரு இமாமுடைய சொல் எப்படி ஒரு ஹதீசு சஹீஹா இல்லையா என்பதை ஆராய்ந்து சொல்லக்கூடிய அந்த தகுதி யாருக்கு இருக்கிறது? நமக்கு இருக்கிறதா? நமக்கு இல்லை. அந்த தகுதி மிகப்பெரிய தேர்ச்சி பெற்ற இமாம்களுடைய தகுதி. அவர்கள் சொல்வதை வைத்துத்தான் ஒரு ஹதீஸை நாம் ஏற்றுக்கொள்கிறோம். இமாம்கள் ஒன்று சேர்ந்து ஒரு ஹதீசு சஹீஹானது ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டியது என்று சொன்னால் அந்த ஹதீஸை ஏற்றுக்கொள்கிறோம். இமாம்கள் ஒன்று சேர்ந்து ஒரு ஹதீஸ் பலவீனமானது, அறிவிப்பாளர்கள் இதிலே பலவீனமாக இருக்கிறார்கள், இந்த ஹதீஸ் ஏற்றுக்கொள்வதற்கு தகுதி இல்லை என்று சொன்னால் அந்த ஹதீஸை நாம் விட்டு விடுகிறோம். அதே அடிப்படையில் தான் மூத்த இமாம்களில் ஒருவருடைய கூற்று ஹதீஸுக்கு உட்பட்டதா இல்லையா என்பதை முடிவு செய்வதும் அவர்களுக்கு அடுத்து வந்த அவர்களுடைய மாணவர்கள், அவர்களுடைய மாணவர்கள் என்ற அந்த இமாம்களுடைய வேலையை தவிர நமது வேலையில்லை. புரியுதுங்களா? நாம் என்ன, அந்த மூத்த அறிஞர்களுடைய வழிகாட்டுதல்களின்படி செல்லக்கூடியவர்கள் தான் நாம். நம்மல்ல யாராவது ஹதீசுகள் எல்லாம் மனப்பாடம் செய்து, அந்த இமாம்களுடைய கூற்றுகளை எல்லாம் மனப்பாடம் செய்து, நாசிக் மன்சூக் இந்த மாதிரி குர்ஆன் ஹதீஸிலிருந்து சட்டம் எடுப்பதற்கு என்னென்ன இல்முகள் தேவை என்று மார்க்க அறிஞர்கள் சொல்லியிருக்கிறார்களோ அதையெல்லாம் கற்று தேர்ந்து அவருக்கு அந்த திறமை ஏற்பட்டு இந்த இமாமுடைய கருத்தை இந்த ஹதீஸுக்கு மாற்றமா இருக்குது, இதை முன்னாடி இந்த இமாம் சொல்லியிருக்கிறாங்க என்று விளக்கம் சொன்னால் அது வேற விஷயம். புரியுதுங்களா இல்லையா? புரியுதா இல்லையா? புரியலன்னா கேட்கணும். அதாவது என்ன சொல்ல வரேன்னு சொன்னா, ஒரு இமாமுடைய கூற்று குர்ஆன் ஹதீஸுக்கு உட்பட்டிருக்குதா இல்லையாங்கிறத ஆராய்ந்து முடிவு செய்யறது யாருடைய வேலை? நம்மள மாதிரி சாதாரண மக்களுடைய வேலை இல்லை. முன்னாடி அவங்களுடைய மாணவர்கள் வந்திருப்பாங்க பாருங்க, அடுத்து அவங்களுடைய மாணவர்கள் என்ற ஹதீஸ்களை அறிஞர்கள் இருக்கிறாங்கல்ல, அவங்களுடைய முடிவை தான் நம்ம ஏற்றுக்கொள்ளணும். அதை விட்டுட்டு இன்றைக்கு நம்ம இஷ்டத்துக்கு தகுந்த மாதிரி இமாம்களுடைய சொல்ல நிராகரிக்கிறதோ அவர்களை விமர்சனம் செய்யறதோ நமக்கு தகுதியானது கிடையாது. அப்ப இந்த காலத்திலையும் அப்படிப்பட்ட தகுதி ஒருத்தருக்கு வருமான்னு சொன்னா அதை மறுக்கல யாருமே. ஆனா அதுக்கு என்ன தேவை? குர்ஆன் மனப்பாடம் செய்திருக்கணும், ஹதீசுகள்ல ஒரு பெரிய அளவு எண்ணிக்கையே அவர் மனப்பாடம் செய்து அதை படித்து நினைவு கொண்டவராக இருக்க வேண்டும். அப்பதான் இந்த சொல்லு இந்த ஹதீசுக்கு மாற்றமாக இருக்குன்னு தெரியும். ஏன்னா சில நேரங்களில் இமாம்களுடைய கூற்று ஒரு சஹீஹான ஹதீசுக்கு உட்பட்டதாக இருந்தால், அப்ப சஹீஹான ஹதீசிலேயே இரண்டு விதமாக அறிவிப்பு இருக்குமேனால் எந்த மார்க்க அறிஞரும் ஒரு சஹீஹான ஹதீஸை ஏற்றுக்கொண்டு இன்னொரு சஹீஹான ஹதீஸை விட்டுங்கன்னு சொல்ல மாட்டாங்க. ஒரே ஒரு உதாரணம் சொல்றேன் உங்களுக்கு. இப்ப ஹனஃபியாக்கள்ல பாத்தீங்கன்னா தக்பீர் சொல்லும் போது அல்லாஹு அக்பர்னு காதனுடைய சோனை வரை கையை உயர்த்துவாங்க. இப்ப ஷாஃபியாக்கள்ல பார்த்தீர்கள் என்றா தக்பீர் சொல்லும் போது புஜம் வரைக்கும் உயர்த்துவாங்க. இப்ப ஹதீஸின் அடிப்படையிலே பார்த்தால் ரெண்டுமே சஹீஹான ஹதீஸ், ரெண்டுமே சஹீஹான ஹதீஸ். அல்லாஹு அக்பர் என்று சொல்லும் போது காதின் சோனை வரை கையை உயர்த்துவதும், அல்லது புஜம் வரை கையை உயர்த்துவதும் ரெண்டுமே சஹீஹான ஹதீஸ். இப்ப ஹதீஸ் கலையினுடைய அறிஞர்களிடத்திலே சட்டம் கேட்டால், ஃபத்வா கேட்டால் என்ன சொல்வார்கள்? இரண்டையும் செய்யலாம். நீங்கள் காது வரையும் கையை உயர்த்தலாம், புஜம் வரையும் கையை உயர்த்தலாம். எப்ப சஹீஹான ஹதீஸிலேயே நபியினுடைய செயல்கள் இரண்டு விதமாக அறிவிக்கப்பட்டு விட்டனவோ, சஹீஹான ஹதீஸுகளிலேயே நபியின் செயல்கள் இரண்டு விதமாக அல்லது மூன்று விதமாக அறிவிக்கப்பட்டு விட்டதோ, அதற்கு என்ன அர்த்தம்? இப்படியும் செய்யலாம், இப்படியும் செய்யலாம், இப்படியும் செய்யலாம். ஆனா எதுவரை இது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்னாடி செஞ்சது, பின்னாடி அதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மாத்திட்டாங்க என்று உறுதியாக தெரிந்தால் ஒன்றை மட்டும் எடுத்துக்கொள்ளும். இப்ப சஹீஹான ஹதீஸ் நிறைய வருது, ஆனா அதுல ஒரு ஹதீஸ் என்ன சொல்லுது? இதற்கு மாற்றமா உள்ள மற்ற செயல்கள் எல்லாம் மாற்றப்பட்டிருச்சு, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடைசியா இதுதான் செஞ்சாங்க, முன்னாடி உள்ளதெல்லாம் விட்டுட்டாங்க அப்படின்னு அந்த ஹதீஸிலேயே தெளிவா விளக்கம் சொல்லப்பட்டு விட்டால், ராவியின் மூலமாகவோ ஹதீஸிலேயே விளக்கம் இருந்துருச்சுன்னு சொன்னா, மற்ற சஹீஹான ஹதீஸுகள் மன்சூக் என்று சொல்லப்படணும். புரியுதா? இப்ப இமாம் மாலிக் ரஹிமஹுல்லா மேலும் சொல்கிறார்கள், லைஸ அஹதுன் பஅத நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இல்லா வயுஹது மின் கவுலிஹி வயுத்ரக் இல்லா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நபி அவர்களுக்கு பின்னால் எந்த ஒரு மனிதரும் இப்படி இல்லை. எப்படி? முற்றிலுமாக அவர்களுடைய பேச்சுகள் அனைத்தையும் எடுத்துக்கொள்ளும்படியாக, மாறாக நபிக்கு பின்னால் யாராக இருந்தாலும் சரி, அவருடைய சொல்லில் எடுத்துக்கொள்வதற்கு தகுதியானவையும் இருக்கிறது, விடுவதற்கு தகுதியானவையும் இருக்கிறது. ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தவிர நபியினுடைய பேச்சிலே எந்த ஒன்றையும், சிலதை எடுத்துக்கொள்ளலாம் சிலதை விட்டுவிடலாம் என்பதற்கு எந்த விதமான சாத்தியமும் இல்லை. இமாம் இப்னு வஹப் ரஹிமஹுல்லா சொல்கிறார்கள், சமிஅத்து மாலிகன் சுஇல அன் தஹ்லீலி அஸாபிஇ ரிஜ்லைனி ஃபில் வது ஃபகால லைஸ தாலிக அலன் நாஸ் قال فتركته حتى خف الناس فقلت له عندنا في ذلك سنه فقال وما هي இப்ப ஒரு முக்கியமான விஷயத்தை பாருங்க. இமாம் மாலிக் ரஹிமஹுல்லாவுடைய மாணவர்கள் ஒருத்தனர், இமாம் மாலிக் ரஹிமஹுல்லா அவங்க பாடம் நடத்தி கொண்டிருக்கும் போது வது செய்யும் போது கால்களுடைய விரல்களை கோதி கழுவதை பற்றி அவங்களிடத்தில் கேட்கப்படுகிறது. அப்ப இமாம் மாலிக் சொல்கிறார்கள், அது ஒரு அவசியம் அல்ல, கட்டாயம் இல்லை என்று சொல்கிறார்கள். அதை விட்டுட்டாங்க. யாரு? இந்த அந்த ஃபத்வாவை கேட்குற அந்த இப்னு வஹப் ரஹிமஹுல்லா மாணவர் விட்டுட்டாங்க. மக்களும் அதே போல கேட்ட மாணவர்களும் கால்களை கோதி கழுகி கொண்டிருந்தவங்க விட்டுடுறாங்க. அதுக்கு பிறகு ஒரு நாள் இப்னு வஹப் ரஹிமஹுல்லா அவர்களுக்கு இது குறித்த ஹதீஸ் கிடைக்கிறது. இமாம் மாலிக் இடத்திலே வருகிறார்கள், வந்து சொல்கிறார்கள், இமாம் மாலிக் அவர்களே, ஐந்தனா பிதாலிக்க சுன்னசுன், விரல்களை எங்களுக்கு ஒரு சுன்ன ஆதாரம் இருக்கிறது. ஃபகால வமாஹிய, அந்த ஆதாரம் என்ன? குல்து ஹத்தஸன லைஸ் இப்னு சஅதின் வப்னு லஹியத வஅம்ரு இப்னு அல்ஹாரிசி அன் யஸீத் இப்னு அம்ரு அல்முஆஃபிரி அன் அபி அப்துர்ரஹ்மான் அல்ஹபலி عن المستورد بن شداد القرشي قال رأيت رسول الله صلى الله عليه وسلم يدلك بخنصره ما بين أصابع رجليه فقال إن هذا الحديث حسن وما سمعت به قط إلا الساعة ثم سمعته بعد ذلك يسأل فيأمر بتخليل الأصابع يقولوا أرهانا سموه بارنا வந்து கேட்கிறார்கள், இந்த மாதிரி ஒரு விஷயத்தை நாங்கள் ஆதாரத்தோடு சுன்னாவோடு படித்திருக்கிறோம் என்று சொன்ன போது, அந்த சுன்னாவை சொல்லுங்கள் என்று சொன்ன உடனே அறிவிப்பாளர்களுடைய தொடர்களை எல்லாம் சொல்லிவிட்டு கடைசியில முஸ்தவரத் இப்னு ஷத்தாத் என்ற அந்த நபித்தோழர் சொல்கிறார், நான் நபி அவர்கள் ஒழு செய்வதை பார்த்தேன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்படி ஒழு செய்யும் போது தனது ஹின்சார் சிந்து விரலை கொண்டு கால்களின் விரல்களுக்குள்ளே விட்டு விரல்களை நன்கு கோதி கழுகினார்கள். இந்த ஹதீஸ சொன்ன உடனே இமாம் சொல்கிறார்கள், இவ்வளவு அழகான ஹதீஸ் இது என்று கூறிவிட்டு சொல்கிறார்கள், நான் இப்போதுதான் இந்த ஹதீஸையே கேட்கிறேன், செவிமடுக்கிறேன். அப்ப ஒரு பெரிய மார்க்கறிஞராக இருந்தும் ஒரு சில ஹதீஸுகள் அவர்களுக்கு தவறலாம் என்பதில் தூரமான விஷயம் அல்ல. நபியோடு வாழ்ந்த நெருக்கமான நபித்தோழர்களுக்கே சில நேரங்களிலே சில ஹதீசுகளும் சில செயல்பாடுகளும் அவர்களுக்கு மறைந்திருக்கின்றன. உமர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு அப்படி ஒரு சில சம்பவங்களை பார்க்கிறோம். அபு மூஸா அஷாரி ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் வருகிறார்கள், கதவை தட்டுறாங்க, சலாம் சொல்றாங்க, கதவை தட்டுறாங்க, சலாம் சொல்றாங்க, பதில காண திரும்ப போயிடுறாங்க. உமர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் அப்புறமா கொஞ்சம் தாமதமா போய் கதவை திறந்து ஆளை காணும், பின்னாடி ஆளை அனுப்பி அபு மூஸாவை கூட்டிட்டு வராங்க. என்ன நீங்க கொஞ்ச நேரம் தாமதிச்சு வெயிட் பண்ணி நிக்க மாட்டீங்களோ, அவசரமா அப்படி போயிடுவீங்களோ கதவை தட்டிட்டு? நான் ஏன் செய்தேன் என்றால், இவங்க வந்து கவர்னரா இருக்கிறாங்க, யாரு? அபு மூஸா அஷாரி. உங்களை தேடி வரக்கூடியவர்கள் உங்களை எதிர்பார்த்திருந்தால் அவர்களுக்கு எப்படி சிரமமாக இருக்கும் என்பதை நீங்களும் உணர்வதற்குத்தான் நான் உங்களை வந்து தாமதிக்க வைத்தேனே தவிர, உங்களை தாமதிக்க வச்சது புறக்கணிக்க வேண்டும் என்பதற்காக அல்ல என்பதற்காக சொல்லிட்டு, சரி அது சொல்லுங்க, நீங்க ஏன் அவ்வளவு பொறுமை இல்லாம நீங்க தட்டிட்டு எதிர்பார்க்காம போயிட்டீங்கன்னு சொன்ன உடனே அபு மூஸா சொல்றாங்க, உமரே, நான் பொறுமை இல்லாம போகல, எதிர்பார்த்திருப்பது எனக்கு சிரமம் என்பதற்காக போகல. சொன்ன ஹதீஸ் நான் கேள்விப்பட்டிருக்கிறேன், மூன்று தடவை நீங்கள் அனுமதி கேட்டதற்கு பிறகு அனுமதி கொடுக்கப்படவில்லை என்றால் நீங்க போயிடுங்கன்னு சொல்லி, அதனாலதான் நான் போனேன்னு சொன்ன உடனே உமர் ரழியல்லாஹு அபு மூஸாவை அப்படியே பிடிச்சுக்கிட்டாங்க. இவ்வளவு க்ளோஸா நாங்க ரசூலுல்லாஹோட இருந்திருக்கிற ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நாங்க இப்படி கேள்வி நான் இப்படி கேள்விப்படலையே, எனக்கு நீ ஆதாரத்தை கொண்டு வரணும். அதாவது அபு மூஸா மேல நம்பிக்கை இல்லாம இல்ல, அபு மூஸா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லாதத சொல்லிடுவார் என்பதற்காக அல்ல, உறுதி செய்து கொள்வதற்காக. இப்படி ஒரு விஷயம் தெரிஞ்சிருக்குதா மக்களுக்கு? அப்ப போனா அபு மூஸா கவலையோட மஸ்ஜிதுக்கு போனா சஹாபாக்கள் கல்வி படிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அங்க பார்த்தா சஹாபாக்கள்கிட்ட, என்ன அபு மூஸா கவலையா இருக்கிறீங்கன்னு கேக்குறாங்க சஹாபாக்கள். இந்த மாதிரி எனக்கும் உமருக்கு இடையில ஒரு சம்பவம் ஆகி போச்சு, இப்ப நான் உமருக்கு ஆதாரம் கொடுக்காட்டி முடிஞ்சிச்சு என் நிலைமை அப்படின்னு சொன்னா, இது என்ன ஒரு பெரிய விஷயம், எங்கெல்ல உள்ள ஒரு சின்ன சஹாபியை இதுக்கு ஆதாரம் சொல்லுவாங்கன்னு சொல்லி அபு சயீத் குத்ரி ரழியல்லாஹு அன்ஹு அவர்களை அனுப்புகிறார்கள். அவங்க போய் நேரா உமர்கிட்ட சாட்சி சொல்றாங்க, நான் ரசூலுல்லாவிடம் இருந்து கேட்டிருக்கிறேன். அல்ஹம்துலில்லாஹ். அப்ப இதனால ஒருத்தருக்கு ஒரு விஷயம் தெரியல என்பதனால அவருடைய தகுதியோ தரமோ குறைந்து விடாது என்பதையும் நாம் இங்கே புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்து இமாம் ஷாஃபிஈ ரஹிமஹுல்லா, இமாம் ஷாஃபி அவர்களை பற்றி சுப்ஹானல்லாஹ் ஓரிரு வாக்கியங்கள் அல்ல, அவர்களுடைய கிதாபுகள் முழுக்க நிறைந்து இருக்கின்றன. ஹதீஸுகளுக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்று. அதற்கு உதாரணமாக, உமா மின் அஹதின் இல்லா வதஹபு அலைஹி சுன்னத்துன் லிரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வதஅஸ்பு அன்ஹு. எங்கள்ல எந்த ஒரு அறிஞராக இருந்தாலும் சில நேரங்களில் அவருக்கு ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னா கிடைக்கலாம், சில நேரங்களில் கிடைக்காமல் போகலாம். ஃபமஹ்மா குல்து மின் கவுலின் அவ் அஸ்ஸல்து மின் அஸ்லின் ஃபீஹி அல் ரசூலில்லாஹ் கிலாஃபு மா குல்து ஃபல் கவுலு மா கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஹுவ கௌலி. கொஞ்சம் கவனமா கேளுங்க. முதல்ல என்ன சொன்னாங்க இமாம் ஷாஃபி ரஹிமஹுல்லா, அவங்களுடைய முதல் வரி என்ன? எங்களில் யாராக இருந்தாலும் அவருக்கு நபியின் ஹதீஸுகள் கிடைக்கலாம், கிடைக்காமலும் போகலாம். அவருக்கு முன்னாடி ஹதீஸ் வரவும் செய்யலாம், ஹதீஸ் அவரை விட்டு மறையவும் செய்யலாம். ஞாபகத்தில் வைக்கணும், கொஞ்சமாவது கருத்தையாவது ஞாபகத்தில் வச்சுக்கணும். இல்லாட்டி நான் பாட்டுக்கு சொல்லிட்டு போய் எந்திரிச்சு போனவன என்ன சொன்ன? நல்லா சொன்னாருங்க, நல்லா தெளிவா சொன்ன. என்னப்பா சொன்னாரு, ரெண்டு விஷயத்த சொல்லுங்க. இல்ல கரெக்டா சொன்னாரு, அங்க கூட ரெக்கார்டு பண்ணிருக்காங்க, நீங்க போட்டு கேளுங்களேன் அப்படின்னு நைசா எஸ்கேப் ஆயிட வேண்டியதான் போறோம். அப்படி இருக்கலாமா? அப்படி இருக்க கூடாது. அடிப்படையாவது கொஞ்சமாவது புரிஞ்சு கொள்ள வேணும். அப்ப அடுத்த வரியில என்ன சொல்கிறார்கள்? நான் எந்த ஒரு கூற்றை சொல்லி இருந்தாலும் அல்லது எந்த ஒரு அடிப்படையை நான் நிர்ணயித்திருந்தாலும் அந்த கூற்றுக்கோ அடிப்படைக்கோ மாற்றமாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஒரு ஹதீஸ் வருமையானால் இங்கே ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டிய கூற்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன கூற்றுதான், அதுதான் எனது கூற்றாகவும் ஆகிவிடும். அப்ப என்ன அர்த்தம் அதற்கு? நான் சொன்னதை நான் வாபஸ் வாங்கிக்கிறேன். திரும்ப சொல்லுங்க பார்க்கலாம். அதாவது நம்மள யாராக இருந்தாலும் சரி ஹதீஸ் அவருக்கு கிடைக்கவும் செய்யலாம், கிடைக்காமலும் போகலாம். நான் ஒரு கூற்றை சொல்லி இருந்தாலோ, மார்க்க சட்ட அடிப்படை ஒன்றை நான் நிர்ணயித்திருந்தாலோ, அதற்கு மாற்றமாக ரசூலுல்லாஹ்வுடைய ஒரு செய்தி வருமையானால் இப்போது எடுத்துக்கொள்ளப்பட வேண்டிய கூற்று யாருடைய கூற்று? ஃபல் கவுலு மா கால ரசூலுல்லாஹ் வஹுவ கவுலி, அதுதான் எனது கூற்றும், அதுக்கு மேலேயும் இல்ல, நான் விடமாட்டேன், புடிச்சுப்பேன் அப்படின்னு சொன்னா இமாம் ஷாஃபி ரஹிமஹுல்லா நாளைக்கு மறுமையில உங்களை விட்டு விலகி கொள்வாங்க. முடிஞ்சு யா அல்லாஹ், நான் கரெக்டா சொல்லிட்டேன், ஹதீஸ் வந்து விட்டால் ஹதீஸை எடுத்துக்கொள்ளுங்க நான் சொல்லிட்டேன், அதுக்கப்புறம் இவர் எடுத்துக்காம போனா நான் பொறுப்பு இல்லைன்னு சொல்லு. புரியுதுங்களா? முஸ்லிம்கள் எல்லோரும் ஒருமித்து சொல்லி இருக்கிறார்கள், இதை யாருக்கு ரசூலுல்லாஹ்வுடைய ஒரு சுன்னா தெளிவாக கிடைத்து விட்டதோ அந்த சுன்னாவை எந்த மனிதருடைய கூற்றுக்காகவும் விட்டு விடுவதற்கு அவருக்கு அனுமதி இல்லை. அப்ப முஸ்லிம்கள் ஒன்று சேர்ந்து சொல்லி இருக்கிறார்கள் என்றால் இது எந்த காலத்தில் வாழ்ந்த முஸ்லிம்களை சொல்றாங்க? இமாம் ஷாஃபி ரஹிமஹுல்லா அவர்களுடைய காலத்தில் வாழ்ந்த முஸ்லிம்கள், அவர்களுக்கு முன்னால் வாழ்ந்த முஸ்லிம்கள் என்று சஹாபாக்கள் வரைக்கும். சரி, இப்ப முஸ்லிம்கள் என்றால் யார், இங்கே யாரை பற்றி சொல்லப்படுகிறது? முஸ்லிம்களிலே கல்விமான்களாக இருந்து அந்த முஸ்லிம்களை வழிநடத்தக்கூடிய இமாம்கள். புரியுதா இல்லையா? அப்ப அந்த அறிஞர்களுடைய யோகோபித்த கருத்து என்ன? சுன்னா என்று ஒன்று தெளிவாகிவிட்டால், கவனமா கேளுங்க, சுன்னா என்று ஒன்று தெளிவாகிவிட்டால் அந்த சுன்னாவை யாருடைய பேச்சுக்காக வேண்டிய, இவரா இருக்கட்டும் அவரா இருக்கட்டும், ஊர் முஃப்தியா இருக்கட்டும், ஊர் அறிஞராகட்டும், பள்ளிவாச இமாமா இருக்கட்டும், நான் காலங்காலமா பார்த்துக்கிட்டு பெரிய தத்துவதாரி நிறைய கராமத்து காட்டியிருக்கிறார், யாராக இருந்தாலும் சரி மற்றவர்களுடைய பேச்சுக்காக சுன்னாவை விடுவதற்கு அனுமதியே இல்லை. மூன்றாவது சொல்கிறார்கள், இதா வஜத்தும் ஃபீ கிதாபி خلاف سنه رسول الله صلى الله عليه وسلم فقولوا بسنه رسول الله ودعوا ما قلت. நீங்கள் எனது புத்தகத்திலே ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னாவிற்கு மாற்றமாக ஒன்றை பார்த்திருந்தால் சுன்னத்தை நீங்கள் மக்களுக்கு சொல்லுங்கள், நான் சொன்னதை விட்டு விடுங்கள். இன்னொரு அறிவிப்பிலே فتبعوها, அந்த சுன்னத்தை பின்பற்றுங்கள், ولا تلتفتوا الى قول احد, சுன்னத்திற்கு மாற்றமாக யாருடைய பேச்சாக இருந்தாலும் அதை திரும்பி கூட பார்க்காதீர்கள். யா அல்லாஹ், எவ்வளவு தெளிவாக நமக்கு அவர்கள் சொல்லிவிட்டு சென்று விட்டார்கள். ஹைர், அதே போல இதா சஹல் ஹதீஸ் ஃபஹுவ மத்ஹபி, ஹதீஸ் ஒன்று சஹீஹாக கிடைத்து விடும் என்றால் அதுதான் எனது மத்ஹப். இன்னொரு கூற்று, அன்தும் அஅலமு பில் ஹதீஸி வர் ரிஜாலி மின்னி ஃபஇதா கான அல் ஹதீஸு ஸஹீஹு فاعلموني به اي شيء يكون كوفيا او بصريا او شاميا حتى اذهب اليه اذا كان صحيحا. இமாம் ஷாஃபி ரஹ்மஹுல்லா ஃபிக்ஹ் கலையிலே பிரபல்யமான முஜ்தஹித் ஒரு இமாம். அவர்கள் ஹதீஸ் கலையினுடைய அறிஞர்களை பார்த்து சொல்கிறார்கள், ஹதீஸ் கலை அறிஞர்களே, நீங்கள் ஹதீஸை அதிகம் அறிந்தவர்கள், அந்த ஹதீஸை அறிவிக்கக்கூடிய அறிவிப்பாளர்களை அதிகம் அறிந்தவர்கள், நான் அவ்வளவு அறிந்தவன் அல்ல, என்னை விட நீங்கள் அறிந்தவர்கள் அந்த விஷயத்தை. எனவே ஒரு சஹீஹான ஹதீஸ் உங்களிடத்தில் இருக்குமே ஆனால் அதை எனக்கு நீங்கள் சொல்லுங்கள். அந்த ஹதீஸை அறிவிப்பவர் யாராக இருந்தாலும் சரி, கூஃபாவை சேர்ந்தவராக இருந்தால் என்ன, பஸ்ராவை சேர்ந்தவராக இருந்தால் என்ன, ஷாம் தேசத்தை சேர்ந்தவராக இருந்தால் என்ன, நான் அவரிடம் சென்று அந்த சஹீஹான ஹதீஸை கற்று வருவேன். அப்ப இமாம்கள் மிக தெளிவாக தங்களது நிலைப்பாட்டை சொல்லிவிடுகிறார்கள், எங்களுடைய உள்ளத்திலே எந்த விதமான பிடிவாதம் இல்லை, வகுப்புவாதம் இல்லை. இவர் சொன்னா ஏத்துப்பேன், அந்த நாட்டுக்கார் சொன்னா ஏத்துப்பேன், இந்த ஊருக்கார் சொன்னா ஒத்துப்பேன், அந்த ஊருக்கார் சொன்னா ஏத்துக்க மாட்டேன் என்று அவர்கள் பிரித்து பார்த்ததில்லை. மக்காவாசியா இருந்தால் என்ன, மதினாவாசியா இருந்தால் என்ன, கூஃபியா இருந்தால் என்ன, பசரியா இருந்தால் என்ன, சிரியாவை சேர்ந்தவராக இருந்தால் என்ன, ஹதீஸ் கலையிலே ஹதீஸை அறிவிக்கின்ற உலமாக்கள் அவரை சரியானவராக, சஹீஹான ஹதீஸ்களை அறிவிக்கக்கூடியவராக இருக்கிறார் என்று சான்று வழங்கிவிட்டால் போதும், அவரிடத்திலே சென்று ஹதீஸை நாங்கள் படித்துக் கொள்வோம். அவர் வயசுல குறைவானவர் பெரியவர் என்று எந்த ஒரு இமாமும் பார்த்ததில்லை. ஆனா இன்னைக்கு நம்ம மக்கள் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க, இமாம்களுடைய பெயரால் எவ்வளவு பெரிய ஒரு குறுகிய வட்டத்தை தங்களுக்கு ஏற்படுத்திக் கொண்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கல்வியிலிருந்து மஹ்ரூம் இழந்து கொண்டிருக்கிறார்கள். ஹயர், அடுத்து இன்னொரு விஷயம் பாருங்க, குல்லு மஸ்அலத்தின் ஸஹஃபீஹல் கபரு கபரு அன் ரசூலில்லாஹ் இந்த அஹ்லி நக்லி பிஹிலாஃபி மா குல்து ஃபஅன ராஜிஉன் அன்ஹா ஃபி ஹயாதி வபஅத மமாதி. ஒரு விஷயம் நான் உங்களுக்கு சொல்லி இருக்கிறேன், ஆனா ஹதீஸ்களை அறிவிப்பாளர்களுடைய அறிவிப்பிலிருந்து நான் சொன்ன சட்டத்துக்கு மாற்றமாக ஒரு சஹீஹான ஹதீஸ் கிடைத்து விடுகிறது. சொல்லுங்க பார்க்கலாம், நான் ஒரு சட்டம் சொல்றேன், ஆனா பின்னாடி ஹதீஸ்களை அறிவிப்பாளர்களிடமிருந்து நான் சொன்ன சட்டத்துக்கு மாற்றமா ஒரு சஹீஹான ஹதீஸ் கிடைச்சிருது. இப்ப இமாம் சொல்றதை பாருங்க, நான் எனது கூற்றை எனது சட்டத்தை வாபஸ் வாங்கிக் கொள்கிறேன், நான் உயிராக இருந்தாலும் சரி இறந்து விட்டாலும் சரி. நான் உயிராக இருக்கும் போது எனக்கு தெரிஞ்சிருச்சுன்னா நான் வாபஸ் வாங்கிக்கிறேன், நான் மௌத்தா போயிட்டாலும் சரி நான் முன்னாடியே அல்லாவிடத்தில் அதிலிருந்து விலகிக் கொள்கிறேன். அப்ப தங்களுடைய நிலைப்பாட்டை மிக தெளிவாக அவர்கள் சொல்லிவிட்டார்கள், ஹதீஸ் தான் எங்களுக்கு அடிப்படை என்று. அதே போல இமாம் ஷாஃபி ரஹிமஹுல்லாஹ் அவங்களுடைய கூட்டம் நிறைய இருக்கு, இன்னொரு கூட்டம் சொல்லிட்டு இமாம் அஹ்மதுடைய கூட்டம் போ. இதாரைதுமூனி அகூலு கவுலன் வக்கத் ஸஹ்ஹானின் நபிய் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிலாஃபுஹு ஃபஅலமு அன் அக்லி கஸ்ஸஹப். நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள், நான் சொன்ன கூற்று ஒன்று அதற்கு மாற்றமாக நபியினுடைய செய்தி கிடைத்துவிட்டால் அந்த கூற்றை நான் ஆராய்ச்சி செய்வதிலே தவறடைத்திருக்கிறேன் என்று நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். அந்த அளவுக்கு பணிவோடு தங்களுடைய நிலைப்பாட்டை சொல்லி இருக்கின்றார்கள். ஹதீஸை தவறுபடுத்தவில்லை, எதை தவறுபடுத்தல, ஹதீஸை தவறு செய்யவில்லை, தவறு என்று சொல்லவில்லை, தன்னுடைய கூற்றை அவர்கள் தவறு என்று ஒத்துக்கொள்கிறார்கள். ஹைர், இப்ப மூன்று இமாம்களுடைய கூற்றை பார்த்தோம், அடுத்து அஹ்மது பின் ஹம்பல் ரஹிமஹுல்லா அவங்களுடைய கூற்று. இவர்களை பொறுத்தவரை ஹதீசுகளின் அடிப்படையிலே அமல் செய்த மார்க்க அறிஞர்களில் மிக முக்கியமாக குறிப்பிடத்தக்க ஒரு அறிஞர் இமாம் அஹ்மது பின் ஹம்பல் ரஹிமஹுல்லா. அவங்க என்ன சொல்கிறார்கள், لا تقلد ولا تقلد مالكا ولا الشافعية ولا الأوزاعية ولا الثورية وخذ من حيث أخذوا. இப்ப இதை நம்ம சொன்னோம்னா இன்றைக்கு கொன்றே போட்டுருவாங்க, பள்ளிவாசல போர்டே போட்டுருவாங்க, பேரை போட்டு இவங்க எல்லாம் பள்ளிக்குள்ளார வரக்கூடாதுன்னு சொல்லி. இதை யார் சொல்கிறார்கள், இமாம் அஹ்மது பின் ஹம்பல் சொல்கிறார்கள். என்ன சொல்கிறார்கள், இங்க பாருங்க, என்னை தக்லீது செய்யாதீர்கள், லா துக்கல்லிதுனி. சரி, இமாம் மாலிக்கு செய்யலாமா, ஒலா துக்கல்லித் மாலிகன், மாலிக்கையும் தக்லீது செய்யாதீர்கள். சரி, இமாம் ஷாஃபிய ஒல ஷாஃபிய, இமாம் ஷாஃபியையும் நீங்கள் தக்லீது செய்யாதீர்கள். அதே போல இமாம் அபூ ஹனீஃபா ரஹிமஹுல்லாஹ் அவங்களுடைய காலத்திலேயே அவுஸாஇ என்ற ஒரு பெரிய அறிஞர் இருந்தாங்க, அவங்க ஹதீசு கலையிலேயும் அறிஞராக இருந்தாங்க, அதே போல ஃபிக்ஹு கலையிலும் அறிஞராக இருந்தாங்க. அவர்களுக்கு என்று அந்த காலத்தில் ஒரு மதுகபே இருந்தது. அவுஸாஇய தக்லீது செய்யலாமா, தக்லீதுன்னு சொன்னா ஆதாரம் கேட்காம அப்படியே பின்பற்றுவது, ஒருத்தர் சொல்லும் போது அதுக்கு ஆதாரம் கேட்காம அதை அப்படியே முழுசா ஏற்றுக்கொண்டு பின்பற்றுவது, அதுக்கு வேற மாத்தமா ஆதாரம் கிடைச்சாலும் ஆதாரத்தை ஏற்றுக்கொள்ளாம அந்த நபர் சொன்னதை மட்டும் ஏற்றுக்கொள்வதை தக்லீதுன்னு சொல்லுவாங்க. அப்ப என்னை தக்லீது செய்யாதீர்கள், மாலிக்கை தக்லீது செய்யாதீர்கள், ஷாஃபியையும் தக்லீது செய்யாதீர்கள், அவுஸாஇயையும் தக்லீது செய்யாதீர்கள். சரி, அதுக்கப்புறம் சௌரி, சுஃபியானு சௌரி என்று ஒரு பெரிய அறிஞர் இருந்தாங்க, இமாம் அபு ஹனிஃபா ரஹிமஹுல்லாவுடைய மதுஹபில் குறிப்பிடத்தக்க ஒரு அறிஞர், ஹதீஸ் கலையிலையும் ஒரு முக்கியமான அறிஞர். நிறைய நீங்க ஹதீஸ் கிதாப்ல திருமதியில புகாரில கூட அவங்களுடைய சனதுகள்ல அவங்களுடைய பெயர்கள் வரும், சுஃபியானு பின் உயைனா, சுஃபியானு சௌரி என்று. இவங்க என்ன சொல்றாங்க, சுஃபியானு சௌரி சொல்றதையும் கேட்காதீங்க. சரி, யாரு சொல்றதுங்க கேட்கணும், யாரை பின்பற்றணும், வஹூத் மின் ஹைசு அஹது, அவங்க எங்க இருந்து எடுத்துட்டு வந்தாங்களோ அங்க போய் நீங்களும் எடுங்க. அவங்க எங்க இருந்து எடுத்துட்டு வந்தாங்க, ஹதீஸ்ல இருந்து எடுத்துட்டு வந்தாங்களே, அந்த ஹதீஸையே நேரடியாக கேட்டு நீங்களும் எடுத்துக்கொள்ளுங்கள். இதுக்கு மேல என்ன சொல்றது, இன்னொரு அறிவிப்பிலே பாருங்கள், லா துக்கல்லிதீனக அஹதம் மின் ஹவுலா, இவர்களில் யாரையும் உனது தீன் விஷயத்திலே உனக்கு முக்கல்லதாக நீ அவர்களை தக்லீது செய்பவராக ஆக்கிவிடாதே. எது நபியிடமிருந்து சஹாபாக்களிடமிருந்து வந்திருக்கிறதோ அதை பற்றி பிடித்துக்கொள், சும்மத் தாபியீன பாத், அதற்கு பிறகு தாபியின்களிடமிருந்து வந்ததை எடுத்துக்கொள். அதுக்கு பின்னாடி வரக்கூடிய கூற்றுகள் விஷயத்திலே உனக்கு அனுமதி இருக்கிறது, யாருடைய கூற்று ஹதீஸுக்கு ரொம்ப நெருக்கமா இருக்குன்னு பார்த்து நீ ஏற்றுக்கொள். அவ முதல்ல முக்கியத்துவம் கொடுக்கிறது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய ஹதீஸ், அதற்கு பிறகு அதில் கிடைக்காததை சஹாபாக்களிடமிருந்து எடுப்பது, பிறகு அதில் கிடைக்காததை தாபியங்களிடமிருந்து எடுத்துக் கொள்வது. அதற்கு பிறகு கருத்துகள் மாறுபட்டிருக்குமேனா, எந்த கருத்து குரான் ஹதீஸுக்கு நெருக்கமா இருக்குன்னு பார்த்து அந்த விஷயத்தை நம்ம எடுத்துக்கொள்ளணும். وقال مرة الاتباع ان يتبع الرجل ما جاء عن النبي صلى الله عليه وسلم وان اصحابه ثم بعد التابعين مخير. இத்திப அல்லாஹ் குர்ஆனில் சொல்றான், பின்பற்றுங்கள் என்று. அது முதல்ல நபியை பின்பற்றுவது, நபியிடமிருந்து வந்த செய்திகளை, அதற்கு பிறகு சஹாபாக்களிடமிருந்து வந்த செய்திகளை, அதற்கு பிறகு தாபியங்கள். தாபியன்களுக்கு பிறகு உள்ள விஷயங்களில் யாரையும் ஒருத்தரை மட்டும் தனியா எடுத்துக்கொண்டு அவர் விஷயத்தை தான் நான் எல்லாற்றையும் ஏற்றுக்கொள்வேன் என்று யாருக்கும் சொல்வதற்கு அனுமதி இல்லை. அப்ப இந்த நான்கு இமாம்களை பார்த்தீர்கள் என்றால் இவர்கள் தபுத் தாபியன்களுடைய காலத்திற்கு பிறகு வந்தவர்கள், தபுத் தாபியன்களுடைய கடைசி காலத்தில் வந்தவர்கள். எனவே இவர்கள் ஒருத்தரை தான் என்னுடைய எல்லா விஷயத்துக்கும் நான் இமாமாக ஆக்கிக் கொள்வேன் என்று சொல்லிவிட்டு ஹதீசுகளை புறக்கணிப்பதற்கு எந்த ஒரு முஸ்லிமுக்கும் அனுமதி இல்லை. خير امام احمد சொல்கிறார்கள், راي الاوزاعي وراي مالك وراي ابي حنيفه كله راي وهو عندي سواء وانما الحجه في الاثار. امام اوزاعي உடைய கருத்தாக இருக்கட்டும், மாலிக் உடைய கருத்தாக இருக்கட்டும், ابو حنيفه رحمهم الله جميعا الله இவர்கள் அனைவரையும் கருணை காட்டுவானாக, இமாம் ابو حنيفه உடைய கருத்தாக இருக்கட்டும், இவையெல்லாம் கருத்துதான். என்னிடத்தில் இவை அனைத்தும் சமமான அந்தஸ்தை தான் பெற்றிருக்கின்றன. நான் ஆதாரமாக எடுத்துக்கொள்வதோ அல் ஆசார், ஹதீசுகளைத்தான். அப்ப ஹதீசுகள் எது சொல்லப்பட்டிருக்கிறதோ அதுதான் எனது ஆதாரமே தவிர இவர் சொன்னார் அவர் சொன்னார் என்பதை நான் ஆதாரமாக எடுத்துக்கொள்ள முடியாது. அடுத்து ஒரு முக்கியமான கருத்தை சொல்கிறார்கள், மன் ரத்த ஹதீஸ ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபஹுவ அலா ஷஃபா ஹல்கதின். யார் ரசூலுல்லாஹ்வுடைய ஒரு ஹதீஸை மறுக்கிறாரோ, அதாவது மறுக்கிறதுன்னு சொன்னா தட்டி விடுகிறார், ஒண்ணு வந்து ஹதீஸை ஏத்துக்காம மறுக்கிறது இல்ல, அமல் செய்ய மறுக்கிறார், எதற்காக வேண்டி, தான் நம்பி வைத்திருக்கிற ஒரு இமாமுடைய கருத்துக்கு மாற்றமாக இருக்கிறது என்பதால். மன் ரத்த ஹதீஸ ரசூலில்லா, மன் கஃபர இல்ல, கஃபரன்னு சொன்னா ஏற்றுக்கொள்ளாம நிராகரிக்கிறார். ரத்தன் சொன்னா இவர் ஒரு செயல் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு, இவர் புரிந்து வைத்த அடிப்படையில் அதுக்கு மாற்றமா ஹதீஸ் வருகிறது, ஆனா ஹதீஸை ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்று ஹதீஸை தட்டி விடுகிறார். அப்படி தட்டினால் இவர் வழிகேட்டின் மிகப்பெரிய நாச படுகொழியின் ஓரத்திற்கு வந்து விட்டார். நல்லா பாதுகாப்பானார். அப்ப பல இமாம்களுடைய கூற்றுகளை, முக்கியமா இப்ப இமாம்கள் என்று சொன்னா எல்லாரும் யார அதிகமா தெரிந்து வைத்திருக்கிறார்கள், இந்த நாலு இமாம்களை. இவர்களே இப்படி தெளிவுபடுத்தியதற்கு பிறகு இவர்களுக்கு கீழுள்ள மற்ற இமாம்களை பற்றி சொல்ல வேண்டியதில்லை என்று அவங்களும் அப்படித்தான் சொல்லி இருக்கிறாங்க. அப்ப இந்த ஒரு முன்னுரையை நாம் ஏன் சொல்லி இங்க சொல்லி இமாம் அல்பானி ரஹிமஹுல்லா இந்த பாடத்தை ஆரம்பிக்கிறார்கள் என்றால், பின்னாடி சொல்லப்படக்கூடிய எல்லா சட்டங்களும் தொழுகையை குறித்து சஹீஹான ஹதீசுகளிலிருந்து, அதுபோன்று பல நூல்களிலே பரவி இருக்கின்ற சஹீஹான ஹதீசுகளிலிருந்து அவர்கள் நமக்கு சொல்கிறார்கள். அப்ப ஹதீஸ் சஹீஹாக இருக்கும் பட்சத்தில் நாம் செய்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு செயல் அதற்கு மாற்றமாக இருந்தால் நாம் பொறுப்பை இமாம் மேல போட்டுவிட்டு நான் ஒன்னும் திருத்திக்க மாட்டேன் என்று இருந்து விடுவது நமக்கு, சொல்லுங்க, நீங்க சொல்லணும், இல்லைன்னா நீங்க ஒத்துக்கலன்னு அர்த்தம், நான் தான் சொல்லிட்டு இருக்கேன், நமக்கு அழகல்ல, சரியல்ல. அப்ப நாம் என்ன செய்யணும், இமாமுடைய கூற்று, அல்லாஹ் அந்த இமாமுக்கு ரஹ்மத் செய்வானாக, அவர்களுக்கு இந்த சஹீஹான ஹதீஸ் கிடைக்காமல் இருந்திருக்கலாம். எப்ப சஹீஹான ஹதீஸை அவர்களுடைய காலத்திலேயே வாழ்ந்த புதுசா கண்டுபிடிக்கப்பட்டதுல ஹதீஸ் என்பது, அதையும் புரிஞ்சுக்குங்க. அதுக்கு மாற்றமா ஒரு ஹதீஸ் வருதுன்னா அந்த ஹதீஸை சொன்னதும் யாரு, அதே தரஜால உள்ள மார்க்க அறிஞர், அதே காலத்தில் வாழ்ந்தவர்கள் அல்லது அதுக்கு அடுத்த காலத்தில் வாழ்ந்தவர்கள். எனவே இந்த அடிப்படையில் தான் நாம் இமாம்களுடைய சொல்லை விட்டுவிட்டு ஹதீஸின் பக்கம் செல்கிறோமே தவிர நமது சுயமான மன இச்சையின் அடிப்படையில் அல்ல என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். ஓகே, சுப்ஹானக அல்லாஹும்ம பிஹம்திக அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூப் இலைக், ஸல்லல்லாஹு அலா நபியினா முஹம்மதின் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி வ